ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் கடந்த வகுப்புகளில் வந்து அந்த நான் வந்து எங்கெல்லாம் அபிமானிக்கப்படுது, உடம்பின் அடிப்படையிலையும் மனதின் அடிப்படையிலும் அபிமானிக்கப்படுகிறது இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட நான் எப்படி இருக்கிற, இந்த உடம்பும் மனமும் நான் என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் ஓய்வெடுக்கின்ற நிலையிலே பாருங்களேன், நான் ஓய்வெடுக்கின்ற நிலை என்ன, ஆழ்ந்த உறக்கம். அப்போ நான் தூங்கும்போது என்னங்க ஆயிடுது, தூக்கத்தில் உடம்பு கட்ட மாதிரி கிடக்குது. மனம் எங்கே போகுதுங்க, அது ஆன்மாவில் ஒடுங்கி விடுகிறது, இறைவனிலே தன்னை ஒடுக்கிக் கொள்கிறது என்று பார்க்கிறோம். நீங்கள் ஆன்மானா இறைவன், ஆன்மானா நமக்கு வந்து இந்த நம்ம பாடத்திட்டத்தை பொறிக்க ஒரே ஆன்மா தான் பரமான்மா. அப்போ இங்கே ஆழ்ந்த தூக்கத்தில் எப்போ தெரியுமா வந்து அது ஒடுங்குது, கனவின் முடிவு பகுதியில் தான் ஒடுங்கும். ஃபஸ்ட்டு இந்த நனவு உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா. இந்த நனவு உலக வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்குது. விடியற்காலம் நீங்கள் எழுந்துலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து சுவாரஸ்யம் இருக்கும். எப்படி எதையாவது ஒன்று செஞ்சிட்டு இருப்பீங்க, அந்த சுவாரஸ்யமானது அப்படியே அடங்கும். அடங்கும்போது போய் தூக்கத்துக்கு போகிறீங்க, தூங்கின உடனே நீங்கள் உலகத்தை விட மாட்டீங்க, அங்கே கனவு உலகத்தை படைச்சிக்கிறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மனம் வந்து பற்று வச்சிருக்கு, இந்த உலகத்தின் மேலே பற்று வச்சிருக்கு, விவகாரத்துக்குள்ளே ஈடுபாடோடு இருக்குது, விடவே விடாது. இந்த உலக விவகாரத்தை மனசுனால விடவே முடியாது. அப்போ இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, விடவே முடியாமல் கனவு உலகத்தை படைக்குது பாருங்களேன். சரி, இவ்வளோ நேரம் தான்ப்பா காலையிலேருந்து நீ நனவு உலகத்தை அனுபவிச்சியே, உனக்கு கொஞ்சமாவது டயர்ட் ஆகலையான்னு கேட்டால், ஆமாம் அங்கே டயர்ட் ஆனது தான் போய் தூங்கினேன், ஆனாலும் அங்கேயும் என்னால் சும்மா இருக்க முடியலைங்க, அங்கேயும் கனவு உலகத்தை படைச்சிக்கிட்டேங்க. அந்த கனவுல எதோ வருதுங்க, விதவிதமான கனவுங்க. அப்படின்னா அந்த கனவு உலகத்தையும் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கேயும் டயர்டாகுது மனசு. ஏன்னா இங்கே நனவு வாழ்க்கையிலேயும் டயர்டாகி அங்கேயும் போய் டயர்டாகி கடைசியில் சொல்லுது, போதும்டா சாமி நான் ரெஸ்ட் எடுக்கிறேங்குது. அப்போ தான் அது அப்படியே தூங்குது. அப்போ தான் மனசு போய் எங்கே ஒடுங்குது, மூலத்துக்கு போயிடுது. தான் பிறந்த இடம், பிறப்பிடம் எங்கே, பரமன். அப்போ அந்த பரமன் இடத்துலையே போய் மனசு ஒடுங்கிடுதுங்க. அப்போ தான் இங்கே கனவும் இல்லை, நனவும் இல்லை, உலகமே இல்லை. அப்போ அங்கே நம்ம போய் ஒடுங்கிறதுக்கு இங்கே சாஸ்திரம் எப்படி சொல்லி கொடுக்குதுன்னா, நேரடியாக நீங்கள் டீப் ஸ்லீப் போக முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் நனவு உலகத்துலேருந்து கனவு உலகத்துக்கு போய் தான் நீங்கள் டீப் ஸ்லீப் போக முடியும். அப்போ இது ஒரு ப்ராசஸ், விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் படி நீங்கள் போய் தான் நீங்கள் டீப் ஸ்லீப் போக முடியும். அப்போ கனவின் இறுதியிலேயே தூக்கம் என்பதை இங்கு உபநிடத ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன, உபநிடத முனிவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்று நாம் இங்கே பார்க்குறோம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, நேற்று இன்றைக்கு இல்லை, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய உபநிஷத்து ரிஷிகள் வந்து நம்முடைய மனசு எங்கே போய் ஒடுங்குது, அந்த மனதினுடைய கற்பிதம் எப்படி இருக்குங்கிறத புட்டு புட்டு வச்சுட்டாங்க. சயின்ஸ் இப்போ தான் அப்படியே கொஞ்சம் மொல்லமாக வந்து, ஆமாங்க தூக்கத்தில் தான் மனசு போய் ஒடுங்குது, ஆனால் அது என்ன, அந்த கனவு உலகம்ங்கிற ஒன்று படைச்சிக்கிட்டு இருக்கிற மனசு வந்து கனவு கண்ட பிறகு தான் அது தூக்கத்துக்கே போகுது அப்படின்னு இப்போ சயின்ஸ் சொல்கிறான். ஆனால் இப்படியெல்லாம் சயின்ஸ் எப்படி சொல்ல முடியுது தெரியுமா, அதுதான் இங்கே இறைவனுடைய வைபவம். இந்த விஷயம் வந்து உள்ளேருந்து வெளிப்படணும். நம்ம நடந்துக்கிட்டு இருக்க அந்த ரியல் ப்ராசஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதை நம்ம வெளிப்படுத்த முடியும். அப்படி வெளிப்படுத்துகிறவன் தான் மெய்ஞானி, அப்படி வெளிப்படுத்துகிறவன் தான் விஞ்ஞானி. அப்போ அப்படி ஒன்று கண்டுபிடிச்சி விஞ்ஞானி சொல்கிறான்னா அவனுக்கு எப்படி தெரிஞ்சுதுங்க, அவன் தன்னுடைய அனுபவ உண்மையை உலகத்துக்கு பகிர்றான், அது விஞ்ஞானம். மெய்ஞானி அப்படிதான் தன்னுடைய அனுபவ உண்மைகளை உலகத்துக்கு பகிர்றான், அது மெய்ஞானம். அப்போ இங்கே விஞ்ஞானி மெய்ஞானி வேற வேற கிடையாது. அவங்க கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகளை வைத்து நம்ம அப்படி பிரித்து பார்க்குறோம், அது நம்முடைய மனம் தாங்கிறத இங்கே புரிஞ்சிக்கும் போது, அடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்குள்ள உத்தாளகர் வராரு. அவர் மேலும் தொடர்ந்து பேசுகிறார். எப்படி சொல்றாருன்னா, கயிற்றில் கட்டப்பட்ட பறவைகள் திசைகள் தோறும் பறந்தாலும் கட்டுண்ட காரணத்தால் அவைகள் வேறு எங்கும் செல்ல இயலாது. அதற்கு வேறு எங்கும் புகலிடம் கிடைக்காத காரணத்தினாலே கட்டப்பட்ட இடத்தையே மீண்டும் சரணடைகின்றது என்ற ஒரு அருமையான ஓமானத்தை இங்கே உத்தாளகர் எடுத்து சுவேத்தகேதுவுக்கு கூறுகிறார். இப்போ இந்த ஓமானத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு மொட்டை மாடி இருக்குது, அந்த மொட்டை மாடியில் துணி காய போடுறதுக்கு ஒரு குச்சி கட்டி வச்சுருக்கீங்க, ஒரு மூங்கில் குச்சி. அந்த மூங்கில் குச்சியில் என்ன பண்ணுறீங்க, அங்கே பறந்துகிட்டு இருக்கிற ஒரு புறாவை பிடிச்சி காலில் கட்டி அந்த மூங்கில் குச்சியில் கட்டிட்டீங்க. மூங்கில் குச்சியில் அந்த புறாவை கட்டி விட்ட உடனே இப்போ அந்த பறவையானது பறக்கும், ஆனால் எல்லா திசைகளிலையும் பறக்கும். எப்படி, கிழக்கு நோக்கி பறந்து பார்க்கும், மேற்கு நோக்கி பறந்து பார்க்கும், வடக்கு தெற்கு மேலே கீழே அப்படி 6 திசைகளிலும் அது முயற்சி பண்ணி பார்க்கும். ஆனால் அதனால் பறந்து ஒரு இலக்கை அடைய முடியுமா, அது பறந்து எங்கேயாவது போக முடியுமா, அது எங்கேயாவது போய் அடைவதற்கான புகலிடம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஏன், என்ன காரணங்க அப்படின்னு கேட்டால், அந்த பறவை பறப்பதற்கான சுதந்திரம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த பறவையை வந்து ஒரு கயிற்றுல கட்டி அந்த மூங்கில் குச்சியில் மாட்ட விட்டுட்டீங்க. அது பறந்தாலும் அந்த மூங்கிலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருந்து தான் பறக்க முடியும். ஆனால் மூங்கிலிருந்து பிச்சுக்கிட்டு அது எங்கேயும் போக முடியாது. கடைசியில் என்ன பண்ணுவோம், பறந்து பறந்து ஓஞ்சி அந்த ரக்கைகள் வலி எடுக்க ஆரம்பிக்கும் இல்லையா. அது கிழக்க பறக்கும், ரைட்டில் பறக்கும், மேற்க பறக்கும். நம்ம இப்போ மாடர்ன் லாங்குவேஜில் பேசுனா லெஃப்டில் பறக்கும், ரைட்டில் பறக்கும், அப்பில் பறக்கும், டவுனில் பறக்கும். ஸோ எனிவேர் பறந்து பார்த்து முடியலன்ட்டு அது என்ன பண்ணும், டயர்டாகி திருப்பி வந்து எங்கே உட்காரும், அந்த கயிற்றுனால் கட்டப்பட்ட கம்பிலையும் வந்து உட்காந்துக்கும். என்னடா இது முடியலையே அப்படின்ட்டு அந்த இடத்துலையும் வந்து உட்காருது இல்லையா. இந்த எக்ஸாம்பிள் அப்படியே எடுத்து சொல்கிறாரு, இப்படித்தான் இந்த மனமும் இறைவனால் கட்டப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஹைலைட்டட் பாயிண்ட்டு, அண்டர்லைன் பாயிண்ட்டு. அப்படித்தான் மனமும் இறைவனால் கட்டப்பட்டுள்ளது. இது தெரியாமல் மனமும் இவ்வாறு எல்லா திசைகளிலும் அலைகிறது. இந்த மனசு என்ன பண்ணுது, இது தெரியல, நாம் இறைவனில் தான் கட்டப்பட்டிருக்கிறோம்ங்கிறது மனசுக்கு தெரியல. ஏன்னா இறைவனுடைய அதிஷ்டானத்தில் தான் இந்த மனசு இருக்குது. இறைவன் இல்லைன்னா மனசே இல்லை. ஆனால் இங்கே என்ன பண்ணுது, மனசு தன்னுடைய இயல்பில் இயங்க பார்க்குது. கிழக்க பறக்குது, ரைட்டில் பறக்குது, லெஃப்டில் பறக்குது, எல்லா பக்கம் பறக்கிற மாதிரி இங்கே என்ன பண்ணுது, பல விவகாரங்களில் போய் பறந்து பறந்து பார்க்குது. ஆனால் அந்த மனதிற்கு எங்குமே புகலிடம் கிடைக்கவில்லை. கடைசியில் என்ன பண்ணுது, மீண்டும் இறைவனிடமே சரணடைகிறது. இதுதான் இங்கே ஹைலைட் பாயிண்ட்டு. அப்போ இங்கே மனசு என்ன பண்ணும், என்ன வேணால் உலகத்தில் பிடிக்க பார்க்கட்டுமே, ஓஞ்சி போகும்போது எங்கே தெரியுமா வரும், மீண்டும் இறைவன்கிட்ட தான் வந்தாகணும். அப்போ எப்போங்க ஓஞ்சி இறைவன்கிட்ட வருது, தினசரி வருதுங்க. அது என்ன மரணத்திலேயே வருது, இல்லை இல்லை, அது பகலில் பூரா அலை பாயுது, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மனசு. அப்போ இந்த உடம்பு வச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ உடலும் டயர்டாகுது, மனசு ஒரு ஸ்டேஜில் டயர்டாகுது. அப்போ தான் நமக்கு தூக்கம் வருது. அப்போ போய் நம்ம தூங்குகிறோம், தூங்கினாலும் இந்த மனசு என்ன ஆகுது, உடம்பு தான் அந்த டயர்ட்னால ட்ரெஸ்ட்டு கேட்குது. இப்போ கை கால் வலி வருது, அப்படியே நம்ம வேலை செஞ்சு அலுப்பு ஆகிடுறது. அப்போ நம்ம அலுப்பில் என்ன பண்ணுறோம், போய் தூங்க போகிறோம். அப்போ தூக்கத்தில் உடம்பு ஒடுங்கிடுச்சு, வலி தாங்க முடியாமல் அப்படியே படுத்துருது உடம்பு, டயர்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் மனசு படுக்க மாட்டேங்குது, அங்கேயே போய் இன்னொரு உலகத்தை உண்டு பண்ணுது. இங்கே இருக்கிற பியூட்டி தான், நீங்கள் நல்லா இந்த மைண்டினுடைய பிளே கவனிக்கணும். ஏன்னா இது வந்து இந்த சாஸ்திரமெல்லாம் ரொம்ப ஹைலி டெப்த்து சப்ஜெக்டை பேசிகிட்டு இருக்கேன். இந்த ரியல் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த மனசு, இது ஒரு ரியல் லைஃப்பாக நினச்சிக்கிட்டு தான் இந்த இவ்வளோ நேரம் ஆடிக்கிட்டு இருந்தது, ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தது. எப்போ விழிப்பு நிலையில், அதுவே மனசு போய் தூங்குது பாருங்கள், அங்கே கனவு உலகத்தை உண்டாக்கிக்குது, அங்கேயும் தூங்க மாட்டேங்குது. அப்போ யாருங்க தூங்கிட்டு இருக்கிறா, டயர்ட்னால இந்த உடம்பு தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு, மனசு அப்பயும் தூங்கலை. உடம்பு வேணால் கட்ட மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கான், வேலை செஞ்ச களைப்புனால அடித்து போட்ட மாதிரி தூங்குறான்னு சொல்கிறோமில்ல, அவன் என்னங்க அடித்து போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அடி வாங்கினதில் என்ன ஆகிடுது, உடம்பு அழுத்து போய் அப்படியே படுத்த படிக்கையாக கிடக்கிறான், அவனுக்கு அசைவு கூட இல்லை, அப்படி கிடக்கிறான். அப்படி உடம்பு கிடக்குது, ஆனால் உடம்பு தான் அப்படி கிடக்குது. மனசு கதைகளை உண்டாக்குது, கற்பனா கதைகளை, கதாபாத்திரங்களை உண்டாக்கி அங்கே ஒரு படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கு. அதில் கொஞ்சம் நேரம் ஓடுது, ஓடின பிறகு அங்கே டயர்ட் ஆகுது மனசு, அப்போ தான் அது டீப் ஸ்லீப் போகுது. அந்த டீப் ஸ்லீப்பு தான் இங்கே இறைவனுடைய இடம், இறைவனிடத்திலே சரணடைகின்றது என்று இங்கே சாஸ்திரம் சுட்டிக்காட்டி இந்த இடத்துல உத்தாளகர் அருமையான ஒரு விளக்கத்தை சொல்கிறார். அன்பு மகனே, மனம் இறைவனில் கட்டப்பட்டுள்ளது என்பதை அறிவாயாக என்ற ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறார். அப்போ நம்மெல்லாம் எங்கே போய் ஒடுங்குறோம்னா இறைவனில் தான் ஒடுங்குறோம். அந்த ஒடுக்கம் வந்து நமக்கு எப்படி நடக்குதுன்னா, எப்படி தூக்கத்தில் வந்து மனசு ஒடுங்கும்போது நமக்கு ஒரு அமைதி, ஒரு ஆனந்தம் வருது, அது மாதிரி மரணத்துக்கு பின்னாடி அதான் நடக்க போகுது. அது எப்படி இங்கே சொல்ல புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த புற உலகின் கவர்ச்சிகளினாலே நம்ம இன்பம் இருப்பதாக நினைக்கிறோம். ஏன்னா இந்த புற உலகம் வந்து நம்மளை பல விஷயங்களில் கவருது. ஒரு டிவியை போட்டு பார்த்தோம்னா இந்த படம் எடுங்கிறான் விளம்பரத்தில், அப்புறம் இன்னொரு பக்கம் சேனலை மாத்திரம்னா அந்த டிவியை வாங்குங்கிறான், அப்புறம் இன்னொரு பக்கம் வேற ஒரு ப்ரோக்ராமை போட்டோம்னா இந்த சாப்பிட்ற பொருள் பாருங்கள் புதுசாக வந்திருக்கு குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்கன்னு விளம்பரம் பண்ணுறான். அப்போ இதை நம்ம எப்போ பார்த்தாலும் வெளி விஷயங்களில் மனசு போகும்போது இந்த புற உலக கவர்ச்சின்னு சொல்லுது இங்கே சாஸ்திரம். புற உலக கவர்ச்சினால அந்த புற உலக கவர்ச்சி விஷயங்கள் நமக்கு ஒரு இன்பம் தருவதாக நாம் நினைக்கிறோம். அதற்காகத்தான் நாம் அல்லும் பகலும் அயராமல் அலைகிறோம். ஏன்னா அந்த இன்பத்தை தேடி நம்ம அல்லும் பகலும் அயராமல் அலைகிறோம். ஆனால் இந்த இன்பங்கள் அனைத்தையும் அவைகள் தருவதாக இருந்தாலும் அந்த இன்பம் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அனுபவிங்க, ஆனால் தூங்கக்கூடாது இப்படின்னு நான் சொல்கிறேன், ஏற்றுக்குவீங்களா?
இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கண்டிஷன் போடுறேன். இப்போ நீங்கள் என்னங்க உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க, விதவிதமாக அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? சரி, உங்களுக்கு என்ன இன்றைக்கெல்லாம் நீங்கள் ஓடி ஆடி சம்பாதிச்சா 1 லட்சம் சம்பாதிக்கிறா வச்சுக்கலாங்க, 1 லட்சம் நான் கொடுத்துட்றேங்க. உங்களுக்கு என்னங்க இன்றைக்கி சாப்பிட விரும்புகிறீங்களாங்க, என்ன வேணுங்க, அறுசுவை உணவு வேணுமா, வாங்கி தரேங்க, எல்லாமே சாப்பிட்ருங்கிறேன். நீங்கள் அறுசுவை உணவும் சாப்பிட்றீங்க, பணமும் உங்கள் கைக்கு வந்துடுது, உங்களுக்கு விதவிதமான ட்ரெஸ்ஸு, நீங்கள் விரும்புகிற டிவி எல்லாமே அனுபவிங்க. அனுபவி ராஜா அனுபவின்ட்டு நீங்கள் எல்லாம் அனுபவிங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்கிறேங்க, நீங்கள் தூங்கவே கூடாதுங்க. முடியுமாங்க உங்களால்? முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் வெளி உலகத்தில், இந்த புற உலகத்தில் நீங்கள் எவ்வளவு ஆனந்தங்களை, ஆனந்தம் ஆனந்தம் என்று நீங்கள் ஓடி அனுபவிச்சிங்களோ, அதற்கு மேல் ஒரு ஆனந்தம் இருக்குது, அதுதான் தூக்கம். அந்த தூக்கம் மட்டும் உங்ககிட்ட இருந்து நான் பறிச்சுக்கிறேன், மீதி எல்லா ஆனந்தமும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு நான் சொன்னேன்னா, நீங்கள் யாராவது ஒருத்தர் முன் வர முடியுமான்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த பாடத்திட்டத்தில் இருக்கிற உங்களில் ஒருத்தர் யோசனை பண்ணிக்கோங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒத்துக்கிறேங்க, எனக்கு தூக்கமே வேண்டாங்க, நீங்கள் வெளியிருக்கிற விசேஷ சுகங்கள் பூரா கொடுங்க அப்படின்னு நீங்கள் முன் வர முடியுமானா? யாராலையுமே முடியாது. ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா தூங்காமல் யாராவது இருக்க முடியுமா? 2 நாள் 3 நாள் இருக்கலாம், அனுபவிக்கலாம், அப்புறம் நீங்களே உங்களை அறியாமல் கண்ணை மூடிடுவீங்க. இப்படி தான் குற்றவாளிகள்லாம் ஜெயிலில் தண்டனை கொடுக்கும்போது போலீஸ்காரங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தூங்கவே விட மாட்டாங்க, அடிச்சு அடித்து டார்ச்சர் பண்ணுவாங்க, கேள்வி கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அவன் தூங்கும்போது தண்ணியை மூஞ்சில் அடிப்பாங்க, அவனை எழுந்து எழுந்து உட்கார வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவன் அப்படியே ஒரு மனநோயாளியாக மாறிடுவான், அந்த அளவுக்கு அவனுக்கு வெறுப்பு, அப்படியே அவ்வளோ கோபம் எல்லாம் வரும். தூங்க விடலைன்னா என்ன ஆகும்? அப்படியே ஒரு பயங்கரமான டென்ஷன், பிபி ஏறும். அப்போ தான் அவனை என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி டென்ஷனில் வச்சு உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு அடிப்பாங்க. அப்போ தான் அந்த குற்றவாளி வந்து அந்த வேதனையும் அந்த தூக்கத்தையும் அவனால் விட முடியாமல் உண்மையை வளரிட்டு தூங்கிடுவான். அந்த லெவலுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது. யார்? போலீஸ்காரங்க ட்ரீட்மெண்ட்டு. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வந்து தூங்காமல் இருன்னு சொன்னால் முடியவே முடியாதுங்க. ஏன் அது முடியாதுன்னா, நம்முடைய ரியாலிட்டி அதுதானே. நீங்கள் உங்களுக்கு அமைதியும் ஆனந்தம் தான் உங்களுடைய சோர்ஸு. அந்த சோர்ஸுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு தூக்கம் மட்டும் உங்களுக்கு இல்லைன்னா எல்லாருமே பைத்தியக்காரனாக இருப்போம். தூக்கம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கங்க, மறுநாள் காலையில் எல்லாம் சட்டையை கிழிச்சிக்கிட்டு, அவன் சட்டையை கிழிக்கிறதுல பக்கத்து வீட்டுக்கார சட்டையெல்லாம் கிழிச்சு விட்ருவோம், அந்தளவுக்கு டென்ஷன் ஆகிடும். அப்படி தான் இங்கே தூக்கம் இல்லாமல் போனால் நடக்கும். அப்போ ஏன் தூக்கத்தில் போகும்போது நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிறோன்னா, அந்த இறைவனிடத்தில் போய் ஒடுங்குறோம் பாருங்கள், அங்கே தான் நமக்கு சக்தி கிடைக்குது. அந்த ரெஃப்ரெஷ் ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து நம்மளை புத்துணர்ச்சி பெற வைக்கின்ற ஒரு நிலைப்பாடு எங்கன்னா தூக்கத்தில் தான் நடக்கும். ஏன்னா தூக்கத்தில் தான் நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய சோர்ஸ்க்குள்ளே போகிறோம். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்படி பார்த்தா இப்போ நான் தூக்கத்தில் இறைவன்கிட்ட ஒடுங்குறேன் இல்லைங்க, அதுவே பிரம்ம அனுபவம் தானே. இப்போ நீங்கள் என்னமோ இவ்வளோ நேரம் வெளியே அதை பண்ணு இதை பண்ணு பயிற்சி பண்ணு முயற்சி பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்போ இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியலீங்களே, நான் தூங்கும்போதே இறைவன் இடத்துல போய் ஒடுங்கிறேன், அப்போ எனக்கு தூக்கமே போதுமானது தானே அப்படி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குங்கிறத இங்கே சாஸ்திரம் அழகாக சொல்லுது. பாருங்கள், சொல்லித்தரேன். இப்போ தூக்கத்தை விடுவதற்கு யாராவது துணிவோமா? மாட்டோம். ஏனெனில் உலகில் எதுவுமே கிடைக்காத இன்பம் இந்த தூக்கத்தில் இருக்கிறது. அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்ற மனம் இறுதியாக தூக்கத்திலே இறைவனிடம் ஒடுங்குகிறது, ஆன்மாவில் ஒடுங்குகிறது. அப்படியானால் ஆன்ம அனுபூதியும் இறை அனுபூதியும் வாய்த்து விட்டன என்று சொல்லலாமா? அப்போ நான் தூக்கத்தில் போய் ஒடுங்கும்போது இறைவனிடத்துலையே போய் ஒடுங்கி விட்டேன், அப்போ எனக்கு இறை அனுபூதி வந்துருச்சுங்க, ஆன்ம அனுபூதி வந்துருச்சுங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் தூக்கத்திலிருந்து வெளிவருபவன் மகானாக வெளிவருவதில்லை. அவன் எப்படி உறங்கச் சென்றானோ அப்படியே அதே மனிதனாகவே வெளியே வருகின்றான். அப்போ இங்கே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அப்போ மனம் வந்து தற்காலிகமாக போய் இறைவனிடத்தில் ஒடுங்குது, ஆனால் அந்த ஒடுக்கத்திலேருந்து அதை மீண்டும் மறுநாள் காலையில் விழித்து எழும்போது, நேற்று நைட்டு எப்படி மனிதன் தூங்க போனானோ அதே மூடில் அப்படியே காலையில் எழுந்திருக்கிறான். ஏன்னா அவன் நைட்டு தூங்கும்போது நெக்ஸ்ட் டே ஷெடியூல் போட்டுடுறான், நாளைக்கு காலையில் நான் இதை பண்ண போகிறேன், நாளைக்கு மத்தியானம் அதை பண்ண போகிறேன், நாளைக்கு நைட் இப்படி இருக்க போகிறேன்னு எல்லாத்தையும் ஒரு பிளானிங் பண்ணிட்டு தான் அவன் தூங்குறான். அப்போ அவன் தூங்கும்போது அங்கே இறைவனிடத்தில் போய் அந்த மனசு ஒடுங்கினாலும் அங்கே மனம் இறந்து விடுவதில்லை. இந்த பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இறைவனிடத்தில் போய் ஒடுங்கும்போது மனம் இறந்தால் மட்டும்தான் இறைத்தன்மைக்குள்ளே போக முடியும், இல்லைனா இறைவனிடத்தில் தான் எல்லாமே இருக்குது. இங்கே ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இறைவனிடத்தில் தான் இருக்குது. ஆனால் இறைவனாகவே ஆகாது. ஏன் இறைவனாகவே ஆகாது? அது இறைவனிடத்தில் தான் தன்னை பிரித்து வைத்து கொண்டதுனால இறைவனாக ஆக முடியாது. அப்போ எப்போ அது இறைவனாக ஆக முடியும்? தன்னுடைய தனித்துவத்தை இழக்கும்போது மட்டும்தான் இறைவனாக மாற முடியும். இதுதான் பாயிண்ட்டு.
அப்போ தன்னுடைய தனித்துவத்தை இழக்கணும். அப்போ இங்கே தூக்கத்திலிருந்து வெளிவருபவன் மகானாக வெளிவருவதில்லை, எப்படி உறங்கச் சென்றானோ அதே மனிதனாகத்தான் வெளிவருகின்றான். அப்படியானால் தூக்கத்தில் இறைவனில் ஒடுங்குகின்றோம் என்பதன் உண்மையான பொருள்தான் என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, இந்த கேள்விக்கான விடை இதே உபநிஷத்தில் இனியும் தொடர்கின்றன. என்ன இங்கே நம்ம இதை பற்றி ஆராய்ந்து பார்க்கிறோம் அப்படின்னா, இங்கே மனம் இறைவனில் ஒடுங்குகிறது என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ரொம்ப விரிவாக இந்த இடத்துல உபநிஷத் பேசுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமது நோக்கம் வந்து இறைவனே அனைத்துக்கும் காரணம் என்பதை புரிந்து கொள்வது தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த பாடத்திட்டத்தில் அத்தியாத்ம ஞான கல்விக்குள்ள நம்ம வந்ததுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே எல்லாமே இறைவன் தான், எல்லாமே இறை அம்சம் தான் அப்படிங்கிறது இந்த பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த பாடத்தில் மட்டும்தான் இங்கே ஒன்னஸ்குள்ளே வர முடியும். எல்லாம் இறைமயம், எல்லாம் பிரம்மமயம். ஏன்னா ஈசாவாசியம் இதம் சர்வம் என்று இங்கே சொல்ல முடியும். இருப்பதெல்லாம் இறைவனே என்று சொல்ல முடியும். அது எப்படிங்க என்னால் சொல்ல முடிஞ்சதுன்னா, எல்லா காரியங்களுமே காரணத்தில் மட்டுமே ஒடுங்கும் என்ற அடிப்படையில் இங்கே சொல்கிறோம். இதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. சயின்ஸ் பேசும் காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி அப்படின்னா, காரண காரிய நியதி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது வந்து அறிவியல் பேசும். இதை நம்முடைய அறிஞர் பெருமக்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசிட்டாங்க. சயின்ஸ் இப்போ தான் அந்த காஸ் அண்ட் தியரியை பேசிக்கிட்டு இருக்கல. காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி வந்து நம்ம இப்போ ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு படிக்க கொடுக்குறோம். பட் அதெல்லாம் ரொம்ப அட்டர் வேஸ்ட் படிப்பு. ஒன்றுமே அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதே கஷ்டம். போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பானுங்க. நீங்கள் இந்த வேதாந்த பாடத்தை படிச்சிட்டிங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி வந்து வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அருமையாக விளக்கும். அப்போ இங்கே காரண காரியம்ங்கிறது என்னென்னா, ஒரு காரணத்திலிருந்து தான் காரியங்கள் வரும். அதுக்கு நம்ம வேதாந்த சாஸ்திரம் எப்படி அருமையாக விளக்கம் கொடுத்தது, ஒரு தங்கம்ங்கிற ஒரு காரணம் இருந்தது, அந்த தங்கத்திலிருந்து நான் பல்வேறு ஆபரணங்கள் செய்தேன். மூக்குத்தி செஞ்சேன், செயின் செஞ்சேன், ஒட்டியானம் செஞ்சேன், நெக்லஸ் செஞ்சேன். எல்லாமே காரியங்கள் தான், என்னால் செய்யப்பட்ட பல்வேறு காரியங்கள். அப்போ அந்த காரியங்களில் பல்வேறு ரூபங்கள், நாமங்கள் உண்டானன. ரூபங்கள்லாம் என்ன, உருவங்களும் பெயர்களும் வைக்கப்பட்டன. ஆனால் அந்த காரியங்களாக தோன்றிய அத்தனை விஷயங்களும் எங்கிருந்து வந்தது, தங்கம் என்ற காரணத்தினால் வெளிப்பட்டது. அப்போ எல்லாமே காரணத்திலிருந்து வெளிவந்தாலும் மீண்டும் அதை நான் உருக்குறேன். எனக்கு இப்போ இந்த நெக்லஸ் பிடிக்கலைங்க, கொண்டு போய் நான் கடையில் போட்டேன், அவன் மீண்டும் உருக்குறான். உருக்கின உடனே அது நெக்லஸாக இல்லைங்க. இப்போ அதுக்கு பேர் நெக்லஸ்ன்னு கிடையாது, அதுக்கு உருவமும் கிடையாது, பெயரும் கிடையாது. அது மீண்டும் தங்கம் என்ற தன்னுடைய சோர்ஸுக்கு, தன்னுடைய மூலத்துக்கு திரும்பிடுச்சு இல்லையா. அப்படி தான் இங்கே விவரத்தை சொல்கிறாங்க. காரண காரிய தத்துவங்கிறது என்னன்னா, மூலத்திலிருந்து ஒன்று வெளிப்பட்டு மூலத்துக்கே திரும்பும். ஆனால் அது வெளிப்பட்ட நிலையில் அது பலவாறாக தெரியும். அப்படி பலவாறாக தெரிகிறதுனால அதுக்கு பல நாமங்கள், பல ரூபங்கள் இருக்கலாம். நாமங்கள் ரூபங்கள் அப்படின்னா பல பெயர்கள், பல உருவங்கள் இருக்கலாம். ஆனால் அவைகள் எங்கிருந்து வந்தனோ அங்கேயே மீண்டும் திரும்பியாக வேண்டும். இந்த நியதியை மாற்றவே முடியாது. ஏனென்றால் இதுதான் இயற்கை நியதி. அப்போ இங்கே பானை அப்படிதான். மண்பாண்டங்களை நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி அதுக்கு பானைன்னு பேர் வச்சிருப்பீங்க, சட்டின்னு பேர் வச்சிருப்பீங்க, அல்லது ஒரு மண் பொம்மைன்னு பேர் வச்சிருப்பீங்க. ஆனால் மண்ணினால் செய்யப்பட்ட பொம்மையாக இருக்கட்டும், சட்டியாக இருக்கட்டும், பானையாக இருக்கட்டும், அவைகள் உடைந்து போகும்போது அவைகள் தன்னுடைய உருவத்தை இழக்கின்றன, தன்னுடைய பெயரையும் இழக்கின்றன. அப்போ உருவம் பெயர் இரண்டும் இழந்து போகின்ற பொழுது அவை மீண்டும் பழையது போல மண்ணாகவே மாறி விடுகின்றன அப்படிங்கிற ஒரு மகத்தான விஷயத்தை இங்கு உபநிஷத் பேசுது. அப்போ இங்கே மண்பாண்டங்கள் என்கின்ற காரியங்கள் மண் என்ற காரணத்தில் ஒடுங்குகின்றன. அவ்வாறே பொன்பாண்டங்களாகிய பாத்திரங்கள், பொன்னினால் செய்யப்பட்ட பல்வேறு உருவங்கள் எல்லாமே மீண்டும் பொன்னிலேயே போய் ஒடுங்குகின்றன. அதுபோல இங்கு மனம் இறைவனில் ஒடுங்க வேண்டுமானால் இறைவன் தான் மனதின் காரணமாக இருக்க வேண்டும் என்ற புரிதல் வர வேண்டும். ஏன்னா இப்போ நமக்கு அந்த புரிதல் வரலன்னா நீங்கள் ஒடுங்கவே முடியாது. இதுக்கு தான் நமக்கு வந்து பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ படைக்கப்பட்ட ஜீவராசிகள் இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்குமா? இப்போ ஒரு எருமையை கூப்பிட்டு வச்சு இந்த பாடத்தை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன். அந்த எருமை வந்து அருமையாக சொல்லிட்டீங்க, மண்ணிலிருந்து தான் பானை வந்தது, பானையிலிருந்து தான் மண்ணே வந்ததுன்னு இப்போ நீங்கள் அருமையாக சொல்லிட்டீங்கன்னு அது புரிஞ்சுக்குமானா? எப்படி புரிஞ்சுக்கும்? காரண காரிய தத்துவம் அதுக்கு புரியாது. அப்போ இங்கே மிருகம் வரைக்கும், நீங்கள் ஒரு சின்ன தாவரங்களில் தொடங்கி மிகப்பெரிய யானை வரைக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லி பாருங்களேன், ஒன்றுமே புரிஞ்சிக்காது. அப்போ எது புரிஞ்சுக்கும்? மனிதன் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். அப்படி மனிதன் புரிந்து கொள்ளும் போது இப்படிப்பட்ட பாடத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா, அதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரியை இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இங்கே காஸ் எது, பரமன் தான், இறைவன் இருப்பதனால அவன் காரணம், அவனுடைய காரணம் தான் இங்கே இத்தனை காரியங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறான். அப்போ அதை இங்கே அருமையாக இங்கே விளக்கம் கொடுத்து என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் இந்த உலகத்தை உண்டாக்கி பார்க்குறேன், இப்போ நான் வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட உலகத்தை உண்டாக்கி பார்க்குறேன்னா
என்னுடைய படைப்பு எதன் அடிப்படையில் இருக்கு? மனதின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இருக்கு. ஆனால் இந்த மனம் யாரின் அடிப்படையில்? அதிஷ்டானத்தில் இருக்கு, இறைவனின் அதிஷ்டானத்தில் இருக்கு. இறைவன் இருப்பதினால்தான் மனம் இயங்குது, மனம் இயங்குவதனால்தான் உலகம் விரியுது. அதே மனசு வந்து நைட்டில் போய் அந்த இறைவன் இடத்துல ஒடுங்கும்போது உலகம் இல்லை, அங்கே ராமசாமியும் இல்லை, கமலாவும் இல்லை. ராமசாமி டாக்டரானும் தெரியல, கமலா வக்கீலானும் தெரியல. அப்போ எப்படி நடந்ததுங்க? மூலத்துக்கே திரும்பிட்டாங்க. மனசு வந்து உடம்புல இருந்து இவ்வளோ நாள் விவகாரம் பண்ணிட்டு இருந்தது மீண்டும் மூலத்துக்கே போகும்போது அது இறைவனிலேயே போய் ஒடுங்க வேண்டுமானால், இங்கே மனதின் காரணமாக இறைவன் இருக்கின்றான் என்ற அடிப்படை உண்மையை அறியும் போது மட்டும்தான் இங்கு எல்லாம் இறைமயம், எல்லாம் இறை அம்சம் என்ற மிகப்பெரிய ஒரு விஷயம் நமக்கு அனுபவமாகும் என்று இந்த இடத்திலே உபநிஷதம் அருமையான விளக்கத்தை கொடுக்குது. அப்போ இங்கே உத்தாளகருடைய உபதேசம் இன்னும் தொடர்கிறது. இனியவனே, பசி மற்றும் தாகத்தை பற்றி என்னிடம் இருந்து நீ அறிந்து கொள்வாயாக. ஒருவன் பசியுற்று இருப்பதாக கூறினால் அவன் உண்ட உணவை அவன் கொடுத்த தண்ணீர் இழுத்து சென்று விட்டது என்று பொருள் என்று இங்கே சொல்கிறார். இப்போ அருமையான விளக்கம் கொடுக்குறார். எப்படின்னா, ஒருத்தன் பசியோடு வரான், அவன் பசியுற்று இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஏற்கனவே உண்ட உணவு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, உடம்புக்குள்ளே போய் தண்ணீராக மாறிடுச்சு. இப்போ நான் வந்து காலையில் இட்லி சாப்பிட்டேங்க, மத்தியானம் திருப்பி ஏங்க பசி எடுக்குது? காலையில் இட்லி சாப்பிட்டா அப்படியே சாயந்தரம் வரைக்கும் இருக்க வேண்டியதானே, என்ன ஆகிடுது? அந்த இட்லியானது செரிமானமாகி ரத்தமாக மாறிடுச்சுங்க, உள்ளே போய் எல்லாம் வேறு வேறு பகுதிகளாக பிரிஞ்சிடுச்சு. அப்போ என்ன ஆகிடுது? வயிறு காலி ஆகிடுச்சு. அப்போ உடனே அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அந்த அக்னி என்ன பண்ணுது? ஆ, திருப்பி எதாவது கொடு அப்படின்னு கேட்குது. அப்படி ஏதாவது திருப்பி கொடுன்னு அது கேட்கறதுனால தான் பசி உணர்வே நமக்கு வருது. அந்த ஆசிட் சுரக்க ஆரம்பித்து நமக்கு வயிற்றுக்குள்ளே போகும்போதே அந்த ஒரு ரசவாதம் நடக்குது இல்லையா, நமக்கு உடனே ஒரு ஃபீலிங் வருது, சாப்பிடணுங்கிற ஒரு ஃபீல் வருது. அப்போ உடனே பசிக்குதுங்க, சாப்பாடு போடுங்கன்ட்டு நம்ம மத்தியானம் திருப்பி சாப்பாடு கேட்டு வரோம். அப்போது நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா, பசி மற்றும் தாகத்தை பற்றி நீ என்னிடமிருந்து அறிந்து கொள்வாய் என்று இங்கே உத்தாளகர் அழகான ஒரு விஷயத்தை விளக்கம் வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் பசியுற்று இருப்பதாக கூறினால் அவன் உண்ட உணவை அவன் குடித்த தண்ணீர் இழுத்து சென்று விட்டது என்று பொருள். அப்போ இங்கே எப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைவன் இருக்கிறான்? இப்போ பசுக்களுக்கு ஒரு தலைவன் இருப்பான், குதிரைகளுக்கு ஒரு தலைவன் இருப்பான், மனிதர்களுக்கு பல தலைவர்கள் இருக்கலாம். இப்படி தான் உணவுக்கு தலைவன் தண்ணீர் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே சொல்கிறார். அப்போ இங்கே வந்து இந்த உடம்புக்குள்ள சாப்பாட்டுக்கு யார் தெரியுமா தலைமை? அவன்தான் வாட்டர். அதாவது ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே ஹீரோ யாருன்னா தண்ணி. தண்ணி இல்லைன்னா இங்கே சாப்பாடு வந்து வேலை செய்யாது, உள்ளே போய் செரிமானம் ஆகாது. அந்த சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுறவனே இந்த தண்ணீர் தான். அப்போ அதுபோல் அன்பு மகனே, இந்த உடம்பும் ஒரு காரணத்திலிருந்தே தோன்றியுள்ளது என்பதை புரிந்து கொள்வாயாக. அதாவது விதையின்றி எப்படி செடி இல்லையோ முளை இல்லையோ, அதுபோல இந்த உலகை இயக்குகின்ற அடிப்படை நியதிகளில் முக்கியமான விஷயம் என்னன்னா காரண காரிய நியதி, காஸ் அண்ட் எஃபெக்ட் என்னன்னா அது எப்படி இயங்குது, எப்படி அது வந்து திருப்பி மூலத்துக்கு திரும்புது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி, அதை வந்து காரண காரிய நியதி என்று இங்கே சாஸ்திரம் பேசுது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல இந்த காரண காரிய நியதியை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியும். என்ன புரியும்னா, இங்கே காரியம் இருக்குமானால் காரணம் இருந்தே ஆக வேண்டும். அப்போ இங்கே மனசுன்னு ஒன்று இருக்குன்னா அந்த மனதை படைத்தவன் யாருன்ற ஒருத்தர் இருந்தே ஆகணும். அப்போ இந்த உடலில் இருக்க வேண்டுமானால் இந்த உடலை படைத்தவன் யார் என்று ஒருத்தர் இருந்தே ஆகணும். இப்படி நீங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே போங்க. இப்போ நீங்கள் வந்து இங்கே பார்க்குற ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய மூலம் எதுன்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். முதல்ல உங்கள் உடம்பு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உடம்பு எதனால் ஆனது அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்தீங்கன்னா பஞ்சபூதங்களால் ஆனது. அப்போ பஞ்சபூதங்கள் எதனால் ஆனது? பரமனால் ஆனது. இவ்வளவுதான் விஷயம். இப்படி தான் நீங்கள் ரூட் காஸ் பிடிக்க முடியும். அப்போ நீங்கள் ரிட்டர்ன் போகணும். எங்கிருந்து மூலத்திலிருந்து வந்தீங்களோ அந்த மூலத்துக்கே நீங்கள் திரும்பணும். ஆனால் இதை திரும்புறது இயல்பாகவே நடந்துகிட்டு இருக்கு. இயற்கை வந்து தன்னுடைய நியதி மாறாமல் இந்த ரிதம் வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ரிதம் வச்சுக்கிட்டு இருக்குன்னா இப்போ எந்த மூலத்திலிருந்து வருதோ அந்த மூலத்துக்கே எல்லாம் திரும்பும். நீங்கள் எதை வேணால் பாருங்கள், அந்த மூலத்திலே திரும்பும். உதாரணம் நான் ஒன்று புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறது தான் இந்த விதை. இப்போ இந்த விதையிலிருந்து ரெண்டு துளிர் வந்தது, அப்புறம் அது அப்படியே செடியாச்சு, அப்புறம் மரமாச்சு, அப்புறம் மீண்டும் அதில் காய்கள் கனிகள் விட்ட பிறகு அந்த கனிகள் மீண்டும் விதையாக மாறுதுன்னா விதையிலிருந்து தான் விதை வருது. அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், ஏற்கனவே ஒரு விதை இருந்தால்தான் மீண்டும் அது விதையை உருவாக்க முடியும். அப்படி தான் நீங்கள் படைப்பு இருக்கு. அது மாதிரி நீங்கள் மலை பாருங்களேன், பெரிய பிரம்மாண்டமான ஒரு மலை பார்க்குறீங்க. அந்த மலை எங்கிருந்துங்க வந்தது? மண்ணிலிருந்து தான் வந்தது. இப்போ அந்த மலை வந்து மீண்டும் உடைக்கப்பட்டால் அதை வந்து நீங்கள் ஒரு பெரிய புல்டோசரை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி சுரண்டி எடுத்து அதை பூரா பவுடர் பண்ணிங்கன்னா மீண்டும் மண்ணாகத்தான் மாறப்போகுது. அப்போ இங்கே படைப்புகள் எல்லாமே ஒரு மூலத்திலிருந்து வந்து மீண்டும் அந்த மூலத்துக்கு தான் திரும்ப போகுது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது.
அப்ப காரியம் இருக்குமானால் காரணம் இருந்தே ஆக வேண்டும் என்று நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒரு நாற்காலி, இப்ப வீட்டிலே செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மர நாற்காலியை நீங்க பாக்குறீங்க, அந்த மர நாற்காலி அதன் காரணமான மரத்தினால் ஆனது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இல்லையா. ஒரு நாற்காலி வீட்டில் வைக்கப்பட்டிருக்குன்னா இந்த நாற்காலி எதனால் செய்யப்பட்டது, மரத்தினால் செய்யப்பட்டது. அப்போ அந்த மரம்தான் மூலம், அந்த மரம்தான் காரணம், அந்த காரணம் இருப்பதினாலே இங்கு நாற்காலி என்ற ஒரு காரியம் நம்மிடத்துல நடைமுறையில் இருக்கிறது. அப்போ பானையை பார்க்கும்போது நம் மண்ணை அறிந்து கொள்கிறோம். அதுபோல உடம்பு என்பது, இந்த உடம்பு என்பதும் ஒரு காரணத்திலிருந்தே தோன்றியது. அந்த காரணம் என்ன தெரியுமா? உணவு. இப்போதான் பாயிண்ட்டுக்கே வரேன், இவ்வளோ நேரம் வளவளான்னு பேசிக்கிட்டு இருந்தா நினைக்காதீங்க. இங்கே இவ்வளோ பெரிய பாடி உக்காந்துட்டு இருக்கு, பேசிக்கிட்டு இருக்கு, இது எங்கிருந்து வந்ததுங்க? உடம்பு. அப்போ இந்த உடம்பு எங்கிருந்து வந்ததுங்க? உணவு. இவ்வளோதான் விஷயம். அப்போ இங்கே வந்து உணவுலிருந்து தான் இந்த உடம்பு உண்டாகி இருக்கு. இதுக்கு பேர் அன்னமய கோஷம் அப்படின்னு அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷனை நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்துருச்சு. அப்போ இதை பற்றி இன்னும் விரிவாக விளக்க இருக்கின்றார் உத்தாலகர். சுவேதகேது இதில் மிகப்பெரிய தெளிவை அடைய இருக்கின்றான். ஏனென்றால் பசிக்கிறது என்றால் என்ன? உடம்பிற்கு உணவு தேவை என்பது அதன் பொருள். அப்போ இங்கே உடம்பு தான் இந்த உணவுனால் உண்டாயிருக்கு. அப்போ இந்த உடம்பு காரியம், உணவு காரணம். அப்போ காரணமின்றி ஒரு காரியம் இல்லை. அப்போ நீங்கள் இந்த உடம்பை இல்லாமல் செய்யணும்னா உணவு எடுக்காமல் போயிட்டீங்கன்னா போதும், உடம்பு இல்லாமல் அழிச்சிக்கலாம். அப்போ இதான கான்செப்டு. அப்போ இதை வந்து நம்ம இன்னும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட், சயின்டிஸ்ட்டு கூட இப்படிலாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் நம்முடைய சாஸ்திரம் இதை அருமையாக புரிய வைக்குது. இதனுடைய டெப்த்து வந்து எப்படிலாம் நம்ம உணவு எடுக்க போகிறோம், எப்படி எடுக்கணும், எப்படி நம்ம வாழ்ந்தால் உடம்பை நீண்ட நாட்கள் தக்க வைத்து கொள்ள முடியும், இப்படி எல்லா வழிமுறைகளும் நம்முடைய மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதை நடைமுறைப்படுத்துறதுல நம்முடைய ஆரோக்கியம் இருக்குது, நம்முடைய ஆனந்தம் இருக்குது, நம்முடைய வாழ்க்கை இருக்குது. அதுதான் இங்கே வேதம் வந்து இவ்வளவு அழகாக அற்புதமாக புரிய வச்சிருக்கு. இதை மட்டும் நம்முடைய குழந்தைங்களுடைய பாடத்திட்டங்களை கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் ஞானியாக மிளிருவாங்க, ஒவ்வொரு குழந்தைகளும் மகான்களாக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம்? மனிதனுடைய மனோநிலையை மாற்றப்பட்டு பொருளாதாரத்தை நோக்கி திருப்பி விடப்பட்டிருக்கு. அப்போ அதனால தான் இந்த உலகம் இப்படி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இது திட்டமிட்ட சதின்னு நான் பலமுறை சொல்லிகிட்டே இருப்பேன். காரணம் மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம். இதை வந்து மாற்ற மாட்டாங்க, ஏன்னா இதில் தான் அரசியல்வாதிகள் வாழ முடியும். சராசரி மனிதன் இப்படி அடிமையாகவே இருக்க வேண்டாம், அப்பொழுது தான் அவங்க வாழ முடியும். ஏன்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றுறதுக்கு ரைட்ஸ் யாருக்கிட்ட இருக்கு? சாமியார்கிட்ட இருக்கா? அரசியல்வாதிகிட்ட இருக்கு. ஆனால் இந்த பாடம் யாருக்கிட்ட இருக்கு? சாமியார்கள்கிட்ட இருக்கு, ரிஷிகள் இடத்துல இருக்கு. அப்போ ரிஷிகள் கிட்ட இருக்கிற பாடத்தை எடுத்து அவன் சமுதாயத்துக்கு கொடுத்தான்னா அரசியல்வாதி வாழ முடியாது, ரிஷிகள் வாழ்வாங்க. அப்போ ரிஷிகள் வாழ்கின்ற நாடு தான் நம்முடைய சனாதன தர்மத்தில் நம்முடைய பாரத நாடு இருந்தது. அதுக்கு பேர் தான் சத்தியயுகம்னு பேர். இங்கே எல்லோருமே ரிஷிகளாக இருந்தோம்னா அதுக்கு பேர் சத்தியயுகம். ஆனால் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? கலியுகத்தில் இருக்கோம். ஏன்னா கன்றாவியாக இருக்கிற உலகம் தான் கலியுகம். ஏன்னா இங்கே வந்து யாருமே ரிஷிகள் கிடையாது. எல்லா உலகத்தில் என்னென்ன அக்கிரமம் பண்ண முடியுமோ அத்தனை அக்கிரமம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. அதுக்கு காரணம் இந்த மனது வந்து இப்படி மாற்றத்துக்கு உட்பட்டது தான் காரணம். மனசை வந்து மாற்றி விட்டுட்டாங்க. இப்படி ரியாலிட்டி அதனுடைய சோர்ஸை காட்டி கொடுக்க தவறிட்டாங்க. வெளி மாயையில் நம்மளை மயக்கிறாங்க. அதுக்கான மீடியா நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஓப்பன் பண்ணுற டிவியிலிருந்து ரேடியோவிலிருந்து செல்ஃபோன்லேருந்து எல்லாமே உங்களை மயக்கக்கூடிய பொருட்கள். நீங்கள் எந்த பொருளை ஓப்பன் பண்ணாலும் மயங்குவீங்க, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அதில் கொட்டி கிடக்குது. அப்போ இங்கே தான் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத எங்கள் சாஸ்திரம் எடுத்து சொல்லுது. இதை இன்னும் விரிவாக நம்ம பேச போகிறோம். ஏன்னா இது பெரிய உபநிஷத்துன்னு நான் சொன்னது மட்டும் இல்லை, இது இருக்கிற சப்ஜெக்ட்டுமே மிகப்பெரிய சப்ஜெக்ட்ஸு. அப்போ அதை நீங்கள் உள்வாங்கிக்கிறது தான் உங்களுடைய விவேகம் இருக்குங்கிறத நான் சொல்லி இப்போ இன்றைக்கு நேரம் கருதி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்திக்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.